பாருங்க, இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய அறிவிப்பு, நஹா அனி ஷிகார், ஷிகார் என்ற இந்த திருமணத்தை நபி அவர்கள் தடுத்தார்கள். ஷிகார் என்றால் என்ன? ஒருவர் தனது மகளை இன்னொருவருக்கு மனம் முடித்துக் கொடுப்பது, அவர் தனது மகளை தனக்கு மனம் முடித்துக் கொடுக்க வேண்டும் என்று, அல்லது எப்படியோ ஆகக்கூடி பெண் எடுப்பது பெண் கொடுப்பது. இந்த நிபந்தனையின் அடிப்படையில் நான் என் மகனுக்கு உன் மகளை எடுக்கிறேன், உன்னுடைய என்னுடைய மகளை நீ உன் மகனுக்கு எடுக்கணும், நான் என்னுடைய சகோதரனுக்கு உன்னுடைய சகோதரியை எடுக்கிறேன், என்னுடைய சகோதரி உன்னுடைய சகோதரனுக்கு நீ கட்டி வைக்கணும், இந்த மாதிரி எந்த நிபந்தனையா இருந்தாலும் சரி. அப்ப இதுல வந்து இந்த ஹதீஸுக்கு விளக்கமாக மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹிதான் இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க இப்னு உமர் மூலமா. அப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, லைஸ பைனஹுமா சதாக்குன், இப்ப இந்த திருமணத்துல ரெண்டு பேருக்கும் இடையில அங்க அதாவது மஹர் என்பது இருக்காது. அப்ப மஹர் இல்லாம முடிச்சுக்கிட்டாதான் இது வந்து தவறான நிக்காக, இல்ல மஹரும் நாங்க கொடுக்கறோம் கல்யாணமும் நாங்க இப்படி செஞ்சுக்கிறோம்னு சொன்னா அது சரியான்னு கேட்டா அதுவும் கிடையாது. ஏன்னு சொன்னா இமாம் இப்னு பாஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இதுக்கு ஃபத்வா எழுதும் பொழுது இன்னும் பல ஹதீஸுகளில் அவங்க கொண்டு வர்றாங்க. அதாவது அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸில் பொதுவாகவே வருது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷிகாரிலிருந்து பொதுவாக தடுத்தார்கள் என்று. நஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனி ஷிகாரி, ஷிகாரை விட்டு நபி அவர்கள் தடுத்தார்கள். அப்போ அதில் வந்து மஹர் இல்லாமல் திருமணம் முடித்துக் கொள்வது என்ற வார்த்தை கிடையாது. அப்போ மஹர் கொடுத்து நீங்க ஒருவருக்கு ஒருவர் பெண் மாற்றிக்கொண்டாலும் சரி அதுவும் தப்பு தான். மகர் இல்லாம சித்தா அது கண்டிப்பா தப்பு, மகர் கொடுத்தும் நீங்க இந்த மாதிரி மாற்றிக்கொள்வது தப்பு. அதே போல மாவியார் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஹதீஸ இங்க எழுதுறாங்க. அதுல என்ன சம்பவம் வருதுன்னு சொன்னா, மதீனாவுடைய அமீர் மாவியார் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கடிதம் எழுதுறாங்க. மாவியார் ரழியல்லாஹு அன்ஹு ஷாம்ல தமஸ்க்ல கலீஃபாவா இருக்கிறாங்க. இந்த மாதிரி மதினாவில் உள்ள ரெண்டு குடும்பத்தார்கள் தங்களுடைய மகள்களை மாற்றிக்கொண்டார்கள், மகரும் கொடுத்து கொண்டார்கள். இதை பற்றி கலீஃபாவுடைய கருத்து என்ன, கலீஃபாவுடைய ஃபத்வா என்ன என்பதாக கேட்கும் பொழுது, அப்ப மாவியா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் உடனடியாக தபால் எழுதுறாங்க. அதாவது ஃபகதப முஆவியத்து ரழியல்லாஹு அன்ஹு இலா அமீரில் முஃமினீன் அன் யுஃபர்ரிக பைனஹுமா, இந்த திருமணங்களை நீங்கள் பிரித்து வைத்து விடுங்கள் சொல்கிறார்கள். وقال هذا هو الشغار الذي نهى عنه النبي صلى الله عليه وسلم, இதுதான் அந்த ஷிகார் என்ற திருமணம், நபி தடுத்தார்கள் அல்லவா, இது கூடாது, இந்த கல்யாணத்தை உடனடியாக நீங்க நிறுத்தி தடுத்து விடுங்கள், அதாவது பிரித்து வைத்து விடுங்கள் என்று மதீனாவுடைய தன்னுடைய கவர்னருக்கு பதில் எழுதுறாங்க. அப்ப இன்றைய காலகட்டத்தில் நம்ம பார்க்கிறோம் இந்த மாதிரி ஒரு தவறான கலாச்சாரம் முஸ்லிம்களுக்கு மத்தியில் ஏற்பட்டதுனால அந்த குடும்பம் காலம் வரைக்கும் நிம்மதி இல்லாமல், காலம் எல்லாம் நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலையில அவர்கள் வாழ்வதை பார்க்கிறோம். அவர்களுடைய வாயாலேயே எப்படி உதாரணத்துக்கு சொன்னா, இவருக்கும் இவருடைய மனைவிக்கும் எந்த விதமான பிரச்சனை இல்லாம தான் இருக்கும், ஆனா இவர் சகோதரி அங்க கட்டி கொடுத்துருப்பா பாருங்க, அந்த சகோதரியுடைய இயற்கையான ஏதாவது ஒரு கெட்ட குணத்தினாலேயோ, கெட்ட குணம்னா ஏதாவது அதாவது பொறுமையின்மை சகிப்புத்தன்மை இல்லை அந்த மாதிரி ஒரு காரணத்தினால, அந்த பெண்ணு இவருடைய சகோதரிக்கும் அந்த சகோதரிய கணவனுக்கும் பொதுவாக கணவன் மனைவிக்கு இடையில ஏற்படுற மாதிரி ஏதாவது மனஸ்தாபம் ஏற்பட்டிருந்தாலே இங்கே சும்மா இருக்கிற இவளுக்கு அடி உதவும். யாருக்கு, என் தங்கச்சிய உன் அண்ணன் சும்மாவா வச்சிருக்கிறான், என்ன மாதிரி கஷ்டப்படுத்திருக்கிறான் பாரு, அப்ப நான் உன்னை நிம்மதியா விட்டுருவனா. ஆனா இந்த பெண்ணும் எந்த குற்றமும் செய்யாதவளாக, இவரிடத்துல எந்த விதமான தவறும் காணப்படாமல் இருக்கும், ஆனா தன்னுடைய சகோதரிக்கு அங்க அப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு அவள் இவர் வந்து அதே ரியாக்ஷனை இங்க காட்டக்கூடியவரா இருப்பார். இன்னும் எந்த அளவுக்குன்னு சொன்னா, நடந்ததை உங்களுக்கு சொல்றேன், உண்மையிலேயே ஒரு குடும்பத்துல ஏதோ ஒரு அடிப்படை காரணத்தினால ரெண்டு பேருக்கு இடையில மனஸ்தாபம் ஏற்பட்டு பிரிவினை ஏற்பட்டிருக்கும். இப்ப உதாரணத்துக்கு கட்டி கொடுத்தாச்சு சகோதரிய, அப்ப சகோதரி வந்து கட்டி கொடுக்கப்பட்டாலும் அவளுக்குன்னு ஒரு உரிமையும் விருப்பமும் ஒரு எதிர்பார்ப்பும் இருக்குமா இருக்காதா? அப்ப அந்த கணவனிடத்துல இல்ல, ஏன்னா முதல்லயே அனுமதி வாங்கி விருப்பம் கேட்டு கட்டி கொடுக்கப்படல, வலுக்கட்டாயமா திணிக்கப்பட்டு புகுத்தப்பட்டுட்டான். அப்ப அந்த பையன்கிட்ட குடிப்பழக்கம் இருந்துச்சு, அல்லது தொழுகை இல்ல, அல்லது வேற கெட்ட பழக்கம் இருந்துச்சு, அப்ப உன்னோட வாழ முடியாதுன்னு சொல்லிட்டு இவ வெளியே வந்தான்னு சொன்னா, இப்ப இந்த பழி யார் மேல சுமத்தப்படுது? அந்த ஆண் மேல சுமத்தப்பட்டு அதுக்கு பழி வாங்கும் விதமாக நல்லா வாழ்ந்துகிட்டு இருக்கிற இந்த ரெண்டு பேர் இருக்காங்களா இல்லையா, எப்ப என் சகோதரி வாழாம வீட்டுக்கு வந்துட்டாலோ உன் சகோதரியை மட்டும் நான் வாழ வச்சிருவேன் சொல்லி விரட்டி விட்ட வரலாறுகள் சம்பவங்கள் எல்லாம் நம்முடைய காலங்கள்ல நம்முடைய ஊர்களில் நடக்காமல் இல்லை. இப்ப இது எப்படியோ நம்மளை பொறுத்தவரை நம்மை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் இதை தடுத்துட்டான், புரியுதுங்களா? அப்ப உறவு என்ற அடிப்படையிலேயோ காசு பணம் நமக்கு தவறி போயிடும் அல்லது செலவு மிச்சம் அல்லது மாப்பிள்ளையை போய் எங்க தேடுறது எந்த அடிப்படையிலுமே இந்த மாதிரி செய்யறது கூடாது. இப்ப சமீபத்தில் கூட ஒரு சம்பவம், திருமணம் ஆயிருச்சு. அப்ப ஆகும் பொழுது எங்களுடைய சகோதரியை வந்து நீங்க பெண் எடுத்துக்கணும் அல்லது உங்க பொறுப்புல நீங்க கட்டி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் வச்சு கல்யாணம் பண்ணிட்டாங்க. இப்ப கடைசியில் அது நடக்க முடியல, அதனால என்ன செஞ்சிட்டாங்க, அந்த பெண்ணையே வாபஸ் வாங்கிக்கிற அளவுக்கு, கட்டி கொடுத்த பெண்ணை புடுங்கிக் கொள்ளக்கூடிய அளவுக்கு சமுதாயம் வந்து மாறி இருக்கு. அப்ப இதெல்லாம் என்னன்னு சொன்னா அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் வரம்பு மீறக்கூடிய ஒரு நிலைப்பாடு. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொதுவா இதை தடுத்துட்டாங்க, நஹா அனி ஷிகார், ஷிகாரில் இருந்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்திருக்கிறார்கள். சரி, அடுத்த பாடத்தில் இமாம் புகாரி என்ன சொல்கிறார்கள் என்றால், திருமணத்தினுடைய அந்த ஒப்பந்த நேரங்களில் கணவனோ மனைவியோ மார்க்க அடிப்படைகளில் ஏதாவது நிபந்தனைகளை வைத்துக் கொள்ளலாமா என்று சொன்னால், ஹலாலான ரெண்டு பேருக்கும் இடையூறு அதாவது பிற நிபந்தனைகளை வைத்துக் கொள்வதில் தப்பு கிடையாது. அதான் சொல்றாங்க அஷ்ரூத் ஃபின்னிகா, திருமணத்தில் நிபந்தனைகள். அப்போ உமர் அவர்கள் சொல்கிறார்கள், மகாதுல் ஹுகூகி இந்த ஷுரூத், நிபந்தனைகளுடைய இடத்தில்தான் ஹக்குகள் முடிவு செய்யப்படுகின்றன. அப்ப யாருக்கு என்ன ஹக்கு, யார் எப்படி நடந்துக்கணும், இதெல்லாம் அந்த திருமண ஒப்பந்தத்தினுடைய நேரத்தில் நீங்க பேசிக்கிறதுல தப்பு கிடையாது. மிஸ்வர் இப்னு மக்ரமா சொல்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவது சிறப்பித்து சொல்ல நான் கேள்விப்பட்டேன், ரக்கர சிஹரன் லஹு, தன்னுடைய ஒரு மருமக உறவை நபி அவர்கள் குறிப்பிட்டார்கள், அதாவது உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி. ஃபஸ்னா அலைஹி ஃபி முஸாஹரத்திஹி, உஸ்மானை தனது மருமகனாக எடுத்துக்கொண்ட விஷயத்தில் அவர்கள் உஸ்மானை புகழ்ந்தார்கள், ஃபஹ்ஸன, ரொம்ப அழகாக புகழ்ந்தார்கள், சொன்னார்கள் ஹத்தஸனி ஃபஸதகனி, அவர் என்னிடத்திலே பேசினார், பேசியபடி அவர் உண்மையை சொன்னார், வவஅதனி ஃபவஃபாலி, எனக்கு வாக்கு கொடுத்தார், அந்த வாக்கின்படி நடந்து கொண்டார். அதே போல அடுத்த ஹதீஸில் உக்பா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அஹக்குமா அவ்ஃபைதும் மின ஷுரூதி அன் தூஃபூ பிஹி மஸ்தஹலல்தும் பிஹில் ஃபுரூஜ், நீங்கள் உங்களுடைய மனைவிகளை சொந்தமாக்கி கொண்டீர்கள் அல்லவா, அந்த சொந்தமாக்கி கொள்ளும் பொழுது நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த நிபந்தனைகள் வாக்குகள் நீங்கள் நிறைவேற்றுவதற்கு மிக தகுதியானது. இப்போ ஒரு இது வந்து முதல்ல இந்த ஹதீஸை பார்த்தீங்கன்னு சொன்னால் நேரடியாக இது ஆண்களுக்கு உள்ள மாதிரி இருக்கும், ஆனா இந்த ஹதீசுக்குள்ளார யாருக்கு வந்து அதிக அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு, பெண்களுக்கு அதிக உரிமை கொடுக்கப்பட்டிருப்பதை நம்ம ஹதீசினுடைய மறுபக்கத்துல பாக்குறோம். நபி அவர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் நிறைவேற்றுவதற்கு தகுதியான நிபந்தனைகளில் மிக அதிகம் உரிமையுள்ள நிபந்தனை எதுவென்று சொன்னால், திருமணம் முடிக்கும்போது நீங்கள் சொல்லக்கூடிய வாக்குறுதிகள் நிபந்தனைகள். அப்ப இந்த இடத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்ணுடைய ஒரு அந்தஸ்த கண்ணியத்தை உயர்த்தி கணவனிடத்துல ஆகுமான நல்ல நிபந்தனைகளையோ வாக்குறுதிகளையோ வாங்கிக் கொள்வதில் எந்த தப்பும் கிடையாது. அப்ப அதனால நீங்க பாட்டுக்கு ரொம்ப கண்டிஷன் போட்டு ஒரு அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போடுற மாதிரி வச்சிடாதீங்க. என்ன வாழ்க்கை என்பது கோபம் தாபம் கசப்பு இனிப்பு பிணக்கு முகம் சுளிப்பு எல்லாம் இருக்கதான் செய்யும், அதெல்லாம் ஒரு டேஸ்ட். இப்போ ஒரு சாப்பாடு தினைக்குமே கார சாப்பாடே சாப்பிட முடியுமா, ஒரு நாள் ரசம் வச்சு கொஞ்சம் புளிப்பா சாப்பிடுவீங்க, ஒரு நாள் இனிப்பு சாப்பிடுவீங்க, இதுதான் வாழ்க்கை என்பது. அது எல்லாத்தையும் நம்ம வந்து ஏற்றுக்கொண்டு வாழ்வது தான் வாழ்க்கை என்பது. எப்போதுமே என் கணவன் என்னை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கணும்னு சொன்னால் அதுக்கு வந்து ஒரு பொம்மை தான் வாங்கி வைக்க முடியும் என்ன, அல்லது வந்து எப்போதுமே என் கணவன் எனக்கு காசு கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொன்னால் ஒரு ஏடிஎம் மிஷினை தான் கொண்டாந்து வச்சிடணும், ஏதாவது ஒரு பேங்கோட லிங்க் வச்சிடணும், அவங்க வந்து மாதம் மாதம் வந்து காசு அதில் நெப்பிட்டு போகிற மாதிரி. என் கணவன் எப்போ பார்த்தாலும் என்னை வெளியே கூட்டிகிட்டு போயிட்டே இருக்கணும் அப்படின்னு சொன்னால் ஒரு கால் டாக்ஸி டிரைவர் தான் அவங்களுக்கு புக் பண்ணி வச்சிடணும், எப்போ பார்த்தாலும் வந்து கூட்டிகிட்டு போயிட்டே இருப்பார். அப்போ வாழ்க்கையில் எல்லாத்தையும் நம்ம புரிஞ்சு கொள்ளணும், அப்போ தான் வந்து திருமண வாழ்க்கை என்பது ஒரு இனிமையாகவும் இன்பமாகவும் நடக்கும். இப்போ பின்னாடி ஹதீஸில் வரும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சம்பவத்தில், அதாவது இப்போ படிக்கிறத பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மலாம் இதை படிக்கும் பொழுது என்னமோ ஆண்களுக்கே சொல்லப்பட்ட மாதிரி ஆண்களுக்கே உரிமை கொடுக்கப்பட்ட மாதிரியுமே இருந்துச்சு, படிக்கும்போது தான் தெரியுது மார்க்கத்தில் முக்காவாசி உரிமை பெண்களுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு ஹதீஸுகளை படிக்கும், அதாவது இப்போ படிக்கும் பொழுது தான் ஓரளவுக்கு புரிய வருது. இது எல்லாத்துலேயும் பார்த்தா பிரச்சனை நமக்கு தான் அதிகமாக இருக்குது, கடமை நமக்கு தான் அதிகமாக இருக்குது. நம்மளை பார்த்து தான் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் ரொம்ப அதிகமாக வந்து கண்டிப்பாக சொல்லியிருக்கிறாங்க. இந்த அதிசயம் பாருங்களேன், திருமணத்தின் மீது உங்கள் மனைவிக்கு என்ன நீங்கள் வாக்கு கொடுக்கிறீர்களோ அந்த வாக்கு நீங்கள் கண்டிப்பாக நிறைவேற்ற வேண்டும், நிறைவேற்றப்படுவதற்கு தகுதியான வாக்குன்னு சொல்லி. அப்போ நீங்கள் இந்த அதிசயம் எழுதிட்டு போய் உங்களுடைய கணவன்மார்கள்ட்ட நீங்கள் கேட்கலாம் தைரியமா. அதனால அவங்க வந்து என்ன சொல்லியிருந்தாங்க, உன்னை துபாய்க்கு கூட்டிகிட்டு பேர் சொல்லியிருந்தாங்களா, வேற என்னென்ன கேட்டிருந்தீங்க, எல்லாத்தையும் நீங்கள் வந்து இன்னைக்கு போய் இன்ஷா அல்லாஹ் வாங்கிடலாம். அதுக்குன்னு சொல்லிட்டு சண்டை போட்டு திரும்ப அம்மா வீட்டுக்கு போயிடாதீங்க, இதெல்லாம் நீங்கள் நிறைவேற்றினா நாங்கள் வரோம்னு சொல்லிட்டு. ஷரத்துகளிலே நீங்கள் நிறைவேற்றுவதற்கு மிக உரிமை உள்ள ஷுரூத் திருமணத்தின் மீது உங்கள் மனைவிகளை நீங்கள் சொந்தமாக்கிக் கொண்டீர்கள் அல்லவா, அந்த ஷரத்து. அப்போ ஒரு பெண்ணு தன்னுடைய உடல் வாகுக்கு ஏற்ப, தன்னுடைய பண்புக்கு ஏற்ப, தன்னுடைய ஒரு சமூக பழக்க வழக்கத்துக்கு ஏற்ப, தன்னுடைய ஒரு மார்க்க பற்றுக்கு ஏற்ப என்னென்ன நிபந்தனைகளை கேட்டாங்களோ அதை கணவன் கொடுத்திருந்தால் கண்டிப்பாக திருமணத்துக்கு பிறகு நான் அதெல்லாம் உன்னை எப்படியாவது கல்யாணம் பண்ணணும்னு தான் நான் வந்து சொன்னேன், அதெல்லாம் சும்மா இல்லைன்னு சொன்னால் இப்போ வந்து மோசடிக்காரா போயிடும். ஏன்னா சில பேர் அப்படியும் இருப்பாங்க ஆண்கள், என்ன இப்படியோ சில பேர் பாருங்களேன் நடக்குது, நிறைய நடக்கிறது தான் நான் உங்களுக்கு சொல்றேன். திருமணத்துக்கு முன்னாடி வரைக்கும் தலையாட்டி பொம்மை மாதிரி இருப்பான், எதை கேட்டாலும் ஒருத்திய முடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டானா என்ன சொன்னாலும் சரி எல்லாத்துக்கும் தலையாட்டிகிட்டே இருப்பான். கடைசியில திருமணம் முடிச்சு அடுத்த நாள் தான் தெரியும் இவனா அவனா, அவன் இவனா இவன் அவனான்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு தலைகீழ மாறி போயிடுவான். அதனால இது வந்து அதிகமா ஆண்களுக்குள்ள எச்சரிக்கை, பெண்களுக்குள்ள இதெல்லாம் நீங்க முன்னாடியே சொல்லிடணும். பாருங்க அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸு இவ்வளவு தெளிவாக சொல்லிட்டாங்க. ஷரத்துகளில் நீங்கள் நிறைவேற்ற வேண்டிய ஷரத்து திருமணத்தினுடைய ஷரத்துகள்னு சொல்லி அதெல்லாம் கவனமாக கேட்டுங்க. இதெல்லாம் நாளைக்கு மறுமையில் உங்களுக்கு விசாரிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உள்ள கணவன்மார்கள்லாம் கொஞ்சம் ரொம்ப ஐடியாவாக இருக்காங்க. இப்போ மன்னிச்சிரு மறுமையில் வந்து என்னை பிடிச்சிடாத அப்படின்னு சொல்லிட்டு இப்பயே கேட்ட உடனே நம்ம சகோதரிகளும் ரொம்ப இறக்கம் உள்ளவங்க, சரி சரி நம்ம கணவன் தானே மறுமையில் போய் குற்றவாளி ஆகிடக்கூடாது மன்னிச்சிருன்னு சொல்லிடுறாங்க. ஆனால் ஹக்கு இருக்கா நீங்கள் தேடுறதுக்கு, கேட்கலாமா, உரிமை இருக்கா, கண்டிப்பாக உரிமை இருக்கு, அவங்க செஞ்சுதான் ஆகணும். அடுத்த பாடத்தில் பாருங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இடத்துலையும் பெண்ணுடைய மன சுபாவத்தை தான், பெண்ணுடைய விருப்பத்தை தான் கவனிச்சிருக்காங்க. திருமணம் நடக்குது, பெண்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு கொஞ்சம் சிரிப்பு, கொஞ்சம் விளையாட்டு, கொஞ்சம் சமூகத்தில் கலகலன்னு பழகிறது, பேசுறது, சிரிக்கிறது, சில அதாவது அனுமதிக்கப்பட்ட வகையில் சில விளையாட்டுகள், இதெல்லாம் பெண்களுக்கு இருக்கணும். அப்போதான் அவங்களுடைய மனசு வந்து ராகத்தாக இருக்கும். ஆண்களை பொறுத்த வரைக்கும் ஜிஹாதுக்காக படைக்கப்பட்டவர்கள், வீரத்துக்காக படைக்கப்பட்டவர்கள், அவங்க வந்து விளையாட்டு கேளிக்கை இதெல்லாம் அவங்களுக்கு அழகு கிடையாது. அப்ப அந்த சுபாவத்தின் அடிப்படையில தான் அல்லாஹுடைய இந்த மார்க்கும் இபாதத்துடைய மார்க்கும் தக்வாவுடைய மார்க்கும் வீண் விளையாட்டுக்காக நாம் படைக்கப்படவில்லை என்று வலியுறுத்திய மார்க்கும். ஆனா அதே நேரத்துல எங்க பெண்கள் அவர்களுடைய சுபாவம் அவர்களுடைய இயற்கை என்று வந்து விடுகிறதோ அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும் அந்த பெண்ணுக்கு ஏற்ப சில விளையாட்டுகளை, சில வேடிக்கைகளை, சில கேளிக்கைகளை அனுமதித்து விட்டார்கள். அப்ப அந்த அடிப்படையில் தான் திருமணத்தினுடைய நேரத்தில் அந்த பெண்கள் விளையாடுவது, அந்த பெண்கள் கூடி உட்கார்ந்து கொண்டு சிறுமிகளை சொல்லி பாட சொல்றது, சிறுமிகள் கையில தஃபு கொடுத்து அடித்து அவங்களை சுத்தி விளையாட சொல்றது, அந்த கேளிக்கைகள் அவங்க சிரிக்கிறது, அதை ஒரு சந்தோஷமான நேரமாக அவங்க எடுத்துக்கொள்வது பெண்களுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கு. இதுல ரெண்டு விஷயங்களை நீங்க கவனிக்கணும். ஒன்னு ஆண்களுக்கு அனுமதியே கிடையாது. ஆனா நீங்க இப்ப திரும்ப ஆரம்பிச்சிருச்சு சத்தம் இது. நீங்க வந்து இந்த தஞ்சாவூர் ஜில்லாவில் உள்ளவங்களா இருந்தால் உங்களுக்கு தெரியும், சரி ராம்நாடு சைடில் கூட இருக்குது, அதாவது ஒவ்வொரு பள்ளிவாசல்லையும் ஒரு பக்கத்தில் ஒரு பெரிய ரூம் கட்டி வச்சிருப்பாங்க. அதில் என்ன போட்டுக்கணும்னு சொன்னா தப்சு சபா அப்படின்னு ஒரு பெரிய போர்டு ஒன்று போட்டு வச்சிருப்பாங்க. அதில் என்னன்னு சொன்னா ஊர்ல வெட்டியா வேலை இல்லாத தடிமாடு வாலிபர்கள்லாம் இருப்பாங்க. பாருங்க நான் சொல்றேன் கோச்சுக்காதீங்க, அந்த மாதிரி வாலிபர்கள்லாம் அந்த சங்கத்தில் உறுப்பினர்களாக இருப்பாங்க. வேலை இல்லாத விஐபின்னு சொல்லிட்டு வேலை இல்லாத வெட்டி ப்ரொஃபஷனல்கள் அந்த மாதிரி அதுக்கு அர்த்தம் வச்சுக்கணும். அவங்கெல்லாம் அந்த சபையில் வந்து குடிப்பாங்க. அவங்களுக்கு என்னன்னு சொன்னால் தப்ஸ் அடிக்க சொல்கிறது, அவங்களுக்கு பாட்டு பாட சொல்கிறது, இவங்களுக்கு என்ன வேலை அப்படின்னு சொன்னால் வெளிநாட்டில் வந்து ஒர்க் பர்மிட் வர்ற வரைக்கும் அவங்க ஊரில் நடக்கக்கூடிய கல்யாணத்துலலாம் அந்த காலத்தில் வந்து அரபுகள்கிட்ட வந்து சின்ன பெண்கள் செஞ்ச வேலையை அவங்க செய்வது. என்ன செய்வாங்க, அந்த கல்யாண வீட்டுக்கு போயிடுவாங்க, தப்ஸ் அடிச்சுக்கிட்டு நிற்பாங்க. அந்த வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மாப்பிள்ளைய வந்து அந்த காரில் உட்கார வச்சு அல்லது குதிரையில் உட்கார வச்சு வருவாங்க. இவங்கெல்லாம் படை வீரர்கள் போன மாதிரி வரிசையாக தலையில் வந்து அந்த இதை மாட்டிக்கிட்டு அதை மாட்டிக்கிட்டு அடிச்சுக்கிட்டு இங்கேருந்து பள்ளிவாசல் அதுவும் ஃபாத்தியா ஊதி ஆரம்பிப்பாங்க. ரொம்ப பறக்கத்தான் ஆரம்பித்து அப்படியே போயிட்டு இன்னும் அவுளியாக்களை மதிக்கிற ஊராக இருந்தால் தர்காக்கு முன்னாடி நின்று இன்னும் கொஞ்சம் நல்ல வேகமாக தப்ஸ் அடித்து நல்ல வேகமாக பாடிட்டு அப்படியே சுற்றிட்டு திரும்ப பள்ளிவாசலுக்குள்ளார வருவாங்க. காலையில் 9 மணிக்கு ஆரம்பிப்பாங்க, 12 மணிக்கு பள்ளிவாசலுக்குள்ளார வருவாங்க. இமாம் சாஹிப் ரெடியாக பருக்குத்துவா உதயத்துக்கு எல்லாருக்கும் களிமா சொல்லி கொடுத்து நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் பாருங்க, எதுக்கு களிமா சொல்லி கொடுக்குறாருன்னு சொல்லிட்டு களிமா சொல்லி கொடுத்து நிக்காக பண்ணி வச்சு அப்பா தொலைஞ்சிரா முசீபத்து உள்ள விட்டா போதுனு சொல்லிட்டு அவர் அல்லான்னு போயிடுவார் கவரை வாங்கிட்டு. இந்த நிலைமை. அப்ப இந்த தப்ஸ் அடிக்கிறதோ பாட்டு பாடுறதோ ஆண்களுக்கு அனுமதி கிடையாது. யாருக்கு அனுமதி கிடையாது? இங்க நீங்க பார்க்கலாம் ஆண்கள் செய்வாங்க, அனுமதி கிடையாது. தப்ஸ் அடிக்கிறது, இந்த குதிக்கிறது, பாட்டு பாடுறது ஆண்களுக்கு அனுமதி கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மஸ்ஜிதுல ஹபஷாக்கள் விளையாண்டார்கள் வந்திருக்கா இல்லையா? அது என்னன்னு சொன்னா ஈட்டியை வைத்து ரியலா சண்டை போட்ட விளையாட்டு, ஜிஹாதுக்கான தயாரிப்பு, கம்பு சண்டை ஈட்டி சண்டை மாதிரி, அதுதான் அங்க நடந்தது. அதே போல பெண்கள்லையும் பெரிய பெண்களுக்கு அனுமதி கிடையாது. பாலிக ஆகாத அந்த சின்ன வயதுடைய பெண்கள் செய்வாங்க, இவங்க அதை கூடி நின்று பார்ப்பாங்க, அவங்களுக்கு ஆர்வம் கூட்டுவாங்க, அவங்களுக்கு அந்த பாட்டை சொல்லி கொடுப்பாங்க அல்லது எடுத்து கொடுப்பாங்க. அந்த ஆடல் என்பது, அந்த பாட்டு என்பது யார் செய்யப்படணும், யார் மூலமாக நடத்தப்படணும்? சிறுமிகள் மூலமாக நடத்தப்படணும். அந்த சபையில பெண்கள் மட்டும்தான் இருக்கணும். சிறுமிகள் ஆடுவதை கூட ஆண்கள் பார்க்கக்கூடாது, அந்த இடத்துல ஆண்கள் இருக்கக்கூடாது. இதுலேயும் கலாச்சார சீரழிவு. இன்னைக்கு 9 வயசு 10 வயசு சிறுமிகளை மேடையில கூட்டுட்டு டான்ஸ் ஆட சொல்றாங்க. அது என்ன வகையான டான்ஸா இருக்கட்டும், முழு உடல் அசைவுடைய டான்ஸுகளாக இருக்கட்டும் அல்லது சாதாரண அசைவுடைய டான்ஸுகளாக இருக்கட்டும், அது எந்த கிராமத்தோ ட்ரெடிஷ்னலோ எந்த பேர்ல இருந்தாலும் சரி, அந்த ஆடலை ஏன் 5 வயசுக்குள்ள ஆடுற டான்ஸை கூட ஆண்கள் பார்க்கக்கூடாது, ஹராம். அதுலேயும் அந்த இச்சையும் கவர்ச்சியும் கண்டிப்பா அது எங்கேயுமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதிக்கல. பெண்கள் வீட்டில் சின்ன பிள்ளைங்க செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க, அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிக்கல. அவங்களுக்குள்ளார செஞ்சுக்கிறத பத்தி தப்பு கிடையாது. இவருங்க டான்ஸ் சொன்னா நீங்க வந்து உடனே வந்து மைக்கேல் ஜாக்சன் ஆடுற டான்ஸ் கனவுல கொண்டு வந்துடாதீங்க. அதாவது லேசான தலை அசைவும் உடல் அசைவும் உள்ள அந்த ஆட்டத்தை தான் நம்ம சொல்றோம், இதுதான் அனுமதிக்கப்பட்டது. சின்ன குழந்தைகள் கூட இன்று காஃபிர்கள் போடுற அந்த ஸ்டெப் டான்ஸ் இருக்கு பாருங்க, கால்களை ஆக்குறது, உடலை வளைக்கிறது, அது வந்து இஸ்லாத்துல எப்பவுமே கூடாது, யாருக்குமே கூடாது. புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு புரியுதா என்னன்னு தெரியல, நான் சொல்றது இந்த அளவுக்கு தான், இதையும் சொல்ல முடியும், இதுக்கு மேல சொல்ல முடியாது. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இதுனு நிசாஇ பிதர்பி தஃபி வல் கனா. இமாம் புகாரியுடைய பாடம் தான் இது. அதாவது பெண்களுக்கு அனுமதி தப்படிப்பதற்கும் பாடுவதற்கும். இது எந்த பாடத்தில் இமாம் புகாரி கொண்டு வருகிறார்கள் என்று சொன்னா, அதாவது பெண்ணை மணமகளை மணமகன் இடத்திலே அனுப்பும் பொழுது பெண்கள் நடந்து கொள்ள வேண்டிய கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்கம் அல்லது அனுமதி, அந்த பெண்கள் அவர்களுக்காக துவா செய்வது பரக்கத்தை கொண்டு. ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹாவுடைய வேலை என்னன்னு சொன்னாங்க, இன்றைய காலத்தில் வந்து இந்த சமூக சேவகின்னு சொல்றீங்க பாருங்க, இது எல்லாத்துக்கும் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா முன்னோடிங்க. அவங்களுக்கு வேலை என்னன்னு சொன்னா, மதினாவில் உள்ள அனாதைகள் எடுத்து வளர்க்கறது, அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறது. மதினாவில் உள்ள ஏழை அடிமை பெண்கள் இருப்பாங்களா, அவங்கள விலைக்கு வாங்க வேண்டியது, கொஞ்ச நாள் வீட்டில் வச்சு தர்பியத்து பண்ண வேண்டியது, அவங்கள விடுதலை செஞ்சு நல்ல யாராவது ஒரு சஹாபிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது. நம்ம பெண்கள் இருப்பாங்களா இன்னைக்கு? எல்லா காசும் வீட்டுக்கு வந்துருந்தேன் இன்னைக்கு. இப்போ நம்முடைய இங்கே நீங்களும் சொல்ல, நீங்கள்லாம் மாஷால்லா பெரிய அவுடியாகலாம் இருக்கலாம், பொதுவான ஒரு சூழ்நிலையை சொல்கிறேன். பண பிசாசு இருக்குது, காசு மேலே உள்ள ஆசை இருக்குது, எல்லாம் பாதுகாக்கணும். காசுக்காக வேண்டி எதையுமே இழக்க தயார், எதையுமே செய்ய தயார். அப்படிப்பட்ட ஒரு மோசமான வெறி நம்முடைய சமுதாயத்தில் ஆண்கள்கிட்ட பெண்கள்கிட்ட இருக்குது. இது கண்டிப்பாக மாற்றப்படாத வரை ஈமானில் அஹ்லாக்கில் எந்த முன்னேற்றமும் இருக்காது. ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா பாருங்கள், முஆவியா ரதியல்லாஹு அன்ஹா, எல்லாமே குரேஷி குடும்பத்தில் உள்ளவங்க, ரெண்டாவது இவங்க ஹலீஃபா, இவங்க ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி, ரொம்ப மதிப்பு வச்சுருந்தாங்க. மூட்டை மூட்டையாக தங்க தீனார்கள் அனுப்புவாங்க, எப்படி அல்ல, கைப்பையில் அல்ல, மூட்டை மூட்டையாக தங்க தீனார்கள் அனுப்புவாங்க. காலையில் வந்தது என்றால் அன்று மாலை சூரியன் மறைவதற்குள் மதினாவில் உள்ள எல்லா ஏழைகளையும் கூப்பிட்டு தக்சீம் வச்சுருவான்.